நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை போரில் இறந்த விடுதலை புலிகளை நினைவுகூரும் மாவீரர் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் நிலவிய கெடுபிடிகள் தொடர்பிலான தகவல்கள், போரில் கடைசி வரை களத்தில் நின்ற தமிழ் கவி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் விவரங்கள்,
அவர் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு அந்த பேரை கொண்டு தங்களுக்குரிய பணத்திட்டமே ஒழிய அந்த வீரனுக்குரிய ஒரு சமுதாயம் தயார் இல்லாமல் இருக்கு. ஆனா நாங்கள் அது மறக்க இல்லை.
இலங்கை மீது பொருளாதார தடைகளை அதிகரிக்க பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் வெளிவிவகாரக் கொள்கையின் தலைவர் தெரிவித்துள்ள விவரங்கள், இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விலக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள கருத்துக்களும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
மேற்கு கரை பகுதியிலிருந்து முக்கியமான ஹமாஸ் கட்டமைப்பை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது.
Our security services had managed to catch Hamas terrorists who were planning to attack targets.
ஜெருசலேமில் இருக்கும் பெருந்திடல் மற்றும் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பு உள்ளிட்ட குறிப்பிட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த இந்த ஹமாஸ் கட்டமைப்பு திட்டம் தீட்டி வந்ததாகவும் அரசின் சார்பில் பேசவல்லவர் தெரிவித்தார். 30 மேற்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகளை தாங்கள் கைது செய்திருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இவர்கள் ஜோர்டான் மற்றும் துருக்கியில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது. காசா பிராந்தியம் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மேற்கு கரை பகுதி மட்டும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் அவரது ஃபட்டா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான உறவு மோசமடைந்த பின்னணியில் இஸ்ரேலுக்குள் இருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பதாக பார்க்கப்படும் காலகட்டத்தில் இந்த கைதுகள் வந்திருக்கின்றன.
தெற்கு யேமனில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அமெரிக்க மற்றும் யமானிய சிறப்பு படைகளின் கூட்டு அதிரடி நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக இரு நாட்டு அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். பிணை கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களை மீட்கவே இந்த நடவடிக்கை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிணை கைதிகளில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 அடங்குவர். இந்த இராணுவ நடவடிக்கை குறித்த விவரங்கள் மெதுவாகவே வெளியேந்திருக்கின்றன. கிழக்கு யமனில் இவர்கள் பிணை வைக்கப்பட்டிருந்ததாக கருதப்படும் குகைப்பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது 6 யமானியர்கள், சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த தலா ஒருவரும் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மற்றவர்கள் அங்கு காணப்படவில்லை.
வெனிசுவேலாவின் சிறையில் இருக்கும் கைதிகள் 13 பேர் அந்த சிறையின் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் மற்றும் மதுவை கலந்து குடித்ததனால் உயிரிழந்திருக்கிறார்கள். துவக்கத்தில் சிறைக்குள் பட்டினி போராட்டமாக ஆரம்பித்த கைதிகளின் எதிர்ப்பு திடீரென்று வன்முறையாக மாறி சிறையின் மருத்துவமனைக்குள் கைதிகள் புகுவதற்கு வழிவகுத்ததாக சிறைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் லாரா பிராந்தியத்தில் நடந்திருக்கிறது. இது தவிர 145 கைதிகள் விஷ பாதிப்புக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிறைத்துறை அமைச்சகம் கூறுகிறது. வேறு சில தகவல்களின்படி 21 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
கடந்த அரை நூற்றாண்டு கால பகுதியில் மிகவும் நன்றாக அறியப்பட்ட கிரைம் நாவலாசிரியர்களில் ஒருவரான பி.டி. ஜேம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 94. இவருடைய எழுத்துலக வாழ்க்கை 1960களில் துவங்கியது. இவரது முதல் நாவல் கவிஞர் மற்றும் புலனாய்வாளரை பற்றிய ஆடம் டால்க்லேஷ். புதிய பாத்திரங்களை பாரம்பரிய துப்பறியும் கதைகளில் கொண்டு வந்ததற்காக இவர் பாராட்டு பெற்றார். இந்த படைப்பு தொலைக்காட்சிகளில் தொடராக படமாக்கப்பட்டது. இந்த தொடர் கடந்த 2008 ஆண்டுதான் முடிவுக்கு வந்தது. இவர் பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றிருக்கின்றார். ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார்.
மலேசிய நாட்டில் இருக்கும் சர்ச்சைக்குரிய தேச துரோக குற்றச்சாட்டு தொடர்பான சட்டத்தை ஒழிப்பேன் என்கிற தனது முந்தைய உறுதிமொழியிலிருந்து அந்நாட்டின் பிரதமர் நஜீப் ரசாக் பின்வாங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை வலுப்படுத்தப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். தமது கட்சியின் ஆண்டு மாநாட்டிலேயே இந்த அறிவிப்பை அவர் செய்திருக்கிறார். இந்த சட்டத்தின் கீழ் மத மோதல் அல்லது சமூக அமைதியின்மையை தூண்டும் பேச்சு அல்லது அரசை விமர்சிக்கும் பேச்சுக்கு 3 வரை ஒருவர் தண்டிக்கப்பட முடியும். காலனி ஆதிக்க காலத்து இந்த சட்டப்பிரிவை அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை மிரட்டி பணிய வைக்க பயன்படுத்துவதாக விமர்சகர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் 12 பேர் கைது செய்யப்பட்டு வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள்.
சிட்னியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் காயமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் பிலிப் ஹியூக்ஸ் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார். 25 வயதான ஹியூக்ஸுக்கு பலர் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது மரணம் ஆஸ்திரேலியர்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் டோனி ஆபாட் கூறியிருக்கின்றார். பவுன்சர் பந்து ஒன்றில் பின்தலையில் அடிவாங்கிய பில் ஹியூக்ஸ் மைதானத்திலேயே மயங்கி விழுந்தார். வேகமாக வந்த பந்து மூளைக்கு செல்லும் ரத்த நாளத்தை உடைத்துவிட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட ரத்த கசிவு மூளை வரை சென்று விட்டதாகவும் அணியின் மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போரில் உயிரிழந்த விடுதலை புலிகளின் நினைவு கூறும் முகமாக கடைபிடிக்கப்படும் மாவீரர் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் கடும் கெடுபிடிகள் நிலவியதாக வரும் தகவல்கள் தொடர்பில் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் தகவல்கள்.
வட இலங்கையில் இன்று மாவீரர் தின நிகழ்வுகள் எதுவும் எங்கேயும் நிகழ்ந்து விடாமல் தடுப்பதற்காக படையினர் பெரும் எண்ணிக்கையில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலும் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்ததுடன் சுற்றுக்காவல் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதி சோதனைகளும் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. யுத்த மோதல்கள் முடிந்து 5 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் யுத்த காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் படையினர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாக பலரும் தெரிவிக்கின்றனர். விடுதலை புலிகள் அமைப்பினர் உயிர் நீத்த தமது உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்காக நவம்பர் 27 மாவீரர் தினமாக அறிவித்து அன்றைய தினம் பல இடங்களிலும் ஈகச்சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகளை நடத்தி வந்திருந்தனர். விடுதலை புலிகள் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்கள் அனைத்தும் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெறாத வண்ணம் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. வருடந்தோறும் நவம்பர் 27 அன்றும் அதற்கு முந்தைய தினங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் பலப்படுத்தி வந்திருக்கின்றது. ஆயினும் இம்முறை வளமையிலும் பார்க்க பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை காவல்துறையினரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணத்தில் நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டேன்.
ராணுவ பிரசங்கமும் தடையும் தெரியாத நிற்கிறார்கள். நேற்று இரவு கூட நான் கொக்குவில் பகுதியில் இருந்து வருகிற பொழுது என்னோட வாகனத்தை மறைத்து செஞ்ச போறீர்கள் என்று கேட்டு அப்படி அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி பல இடங்களிலே ஒரு அச்சுறுத்தல் தன்மை இருக்கிறது. சென்ற வருடங்களிலும் பார்க்க கூடுதலான ராணுவ அச்சுறுத்தல் அடக்குமுறை இருக்கிறது என்றதுதான் என்னுடைய கருத்து. பரவலாக எல்லா நீதியிலே நிற்கிறார்கள், கடைகள்ல நிற்கிறார்கள், சந்தையில் நிற்கிறார்கள், ஆலயத்துக்கு அருகில் நிற்கிறார்கள், நிற்கான இடமே இல்லை. பார்க்கவெல்லாம் அவர்களுடைய பிரசங்கமாக தேசிய உணர்வை இந்த ராணுவ பிரசனமோ அல்லது அச்சுறுத்தலோ ஒருபோதும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட முடியாது என்பதை அவர்கள் உணராதது பெரிய கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கிறேன்
என்றார் சி வி கே சிவஞானம் அவர்கள். மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெறக்கூடும் என்ற சந்தேகம் காரணமாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விச் செயற்பாடுகளுக்கு டிசம்பர் 1 வரையில் பல்கலைக்கழக நிர்வாகம் விடுமுறை வழங்கியிருக்கின்றது. பல்கலைக்கழக விடுதிகளில் இருந்து மாணவர்களும் வெளியேறியிருக்கின்றார்கள். அப்படியிருந்தும் யாழ் பல்கலைக்கழக சுற்றாடலில் படையினர் பலத்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சி வி கே சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
யாழ் பல்கலைக்கழக சுற்றாடல் கடந்த 3 உட்டுகைக்குட்படுத்தப்பட்ட பிரதேசமாக யுத்த காலத்தில் இருந்த அதிலும் மோசமான ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகிறது. போறவர் வாரவர் எல்லாம் தடைப்படுத்தப்பட்டு பரிசீலிக்கப்படுகிறார்கள். மாணவர்களுடைய புத்தகங்கள் கூட தட்டி பார்க்கப்படுகின்ற சூழ்நிலை அங்கே இருக்கிறது. பல்கலைக்கழகம் எங்களுடைய உரிமை போராட்டத்தில் பெரிய பங்களிப்பு செய்த ஒரு சமூகம். அந்த சமூகத்தை அச்சுறுத்தி அடக்கிறது முத்திரை பண்ணி இருக்கிறார்கள். எங்களுடைய மரணித்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள், அவர்கள் ஹீரோஸ் தான். எங்களிடம் பார்க்க இந்த ராணுவமும் போலீசாருமே நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாங்கள் மறந்தாலும் அவர்கள் ஒரு ஆண்டு என்னத்துக்கு நிற்கிறார் என்றால் மாவீரர்களுக்கு நிற்கிறார்கள். எங்களுடைய சில பேர் மறந்தாலும் கூட இந்த ராணுவத்தினர் தான் எங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் என்றும் முதலாவது உடையமாக நினைப்பார்கள். அதுவே ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன்
என்றார் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். எனினும் பலத்த பாதுகாப்புகளுக்கு இடையேயும் யாழ் பல்கலைக்கழகத்தில் சிலர் அஞ்சலி செலுத்தி தப்பியதாக உறுதி செய்யப்படாத சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு தடை இருக்கும் சூழலில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்களால் இந்த தினத்தில் அனுசரிப்பு வழக்கம் போல முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் லண்டனில் நடைபெற்ற கூட்டம் குறித்து பிரித்தானிய தமிழர் பேரவையின் பேச்சாளர் சாம் கிருஷ்ணா அவர்களிடம் கேட்டார் சாமிநாதன்.
மது விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்தவர்களை பூஜிக்கின்ற இந்த நாளில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே திரண்டிருக்கிறார்கள்.
இப்பொழுது இலங்கையிலே போரிலே பெரிய பின்னடைவு தமிழ் தரப்பிலே ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வை நீங்கள் எப்படி எடுத்து சொல்லப் போகிறீர்கள்? அதே கால சூழலில் இருக்கப் போகிறீர்களா இல்லை மேல் நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுகிறதா?
வெற்றிகள் தோல்விகள் என்பது ஒரு போரிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகள். அதிலே ஆனாலும் அதிலே தம்மை தியாகம் செய்தவர்கள் எமக்காகத்தான் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது வெற்றிகள் தோல்விகள் என்றதை கடந்து எமக்காக தம்மை அர்ப்பணித்தவர்களை நினைவு கூறுகிறோம். அதேவேளை இந்த போர் 2009 நிறைவு பெற்ற பின்னர் அது இன்னொரு வடிவத்தினை அடைந்திருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே இந்த போரின் பின்னரான காலப்பகுதிகளில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த லொபி வேலைகள் மற்றது சர்வதேச சுயாதீன விசாரணை நோக்கிய நகர்வுகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2009 போரிலே இலங்கை அரசாங்கம் வென்ற பின்னர் அவர்கள் ஒரு இருமாப்போடு உலகுக்கே ஒரு போதிக்கின்ற நிலைமையில் இருந்தார்கள். எந்த நாட்டிலும் ஒரு சிங்கம்பல வரவேற்புகள் கொடுக்கப்பட்டன. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட அவர்களை பாராட்டிய ஒரு தீர்மானமும் நிறைவேறிய சோகம் அந்த 2009 நடந்தது. ஆனால் இன்று 2014 எல்லாமே தலைகீழாக மாறியிருக்கிறது. அவையெல்லாம் வந்து இங்கு புலம்பெயர் மக்களுடைய போராட்டத்தின் ஒரு வெளிப்பாடு.
போர்க்குற்றம் தொடர்பாகத்தான் புலம்பெயர் அமைப்புகள் பெரிய அளவு கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஆனால் போர்க்குற்ற விசாரணை என்பது கூட ஒரு கட்டத்தை தாண்டி நகரவில்லை. அதாவது அந்த போர்க்குற்றத்தில் சம்பந்தப்படுவதாக சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு பயணத்தடை என்ற அளவுக்கு கூட அது முன்னகர்ந்து செல்லவில்லை. ஆகவே இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
2009 நிறைந்த நிலைமையிலும் பார்க்க இப்பொழுது நிலைமைகள் மாறி இருக்கின்றன. நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம் பல இன அழிப்புகள் அவை வெளிவராமலேயே மண்ணுக்குள் மண்ணாக போயிருக்கின்றன. ஆனால் இலங்கை தமிழர் விஷயத்தில் அவ்வாறு இல்லை. ஆனாலும் உலக நியதிகளில் இருக்கின்ற பல பாதகங்கள் பல நாடுகள் இலங்கை அரசாங்கத்தோடு ஆதரவாக நிற்கின்ற பல விடயங்கள் இருப்பது இதற்கு முக்கியமான காரணியாக இருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் ஒரு எதிர்மறை குறிப்பிடுகிறீர்கள், நாங்கள் அதிலே நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இதே பிரித்தானிய பிரதமர் ஒருவர்
இலங்கையில் அங்கேயே இருக்கின்ற தமிழர்களுடைய நிலையில் பெரிய மாற்றம் வரவில்லை. அரசியல் தீர்வு குறித்த எந்த ஒரு முன்னகரவும் இல்லை. இந்த போராட்டத்திலே நேரடியாக ஈடுபட்டு இறந்த போராளிகளை தவிர ஏராளமான பொதுமக்கள் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஓரளவுக்கு பொருளாதார வசதி பெற்றிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது அல்லவா? அது போன்ற விஷயங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள்?
புலம்பெயர்ந்த அமைப்புகளாக இருக்கின்ற அமைப்புகள் அங்கே நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த மக்கள் தனிப்பட்ட ரீதியிலே பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அளவிலான உதவிகளை அந்த நாட்டின் அரசாங்கமும் சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நாடுகளும் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தங்களை கொடுக்கலாமே தவிர எங்களால் நேரடியாக சென்று உதவிகளை செய்வதற்கான எல்லா கதவுகளையும் இலங்கை அரசாங்கம் அடைத்திருக்கிறது.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் பேச்சாளர் சாம் கிருஷ்ணா. இலங்கையில் அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடைபெற்ற போரில் இறுதி வரை களத்தில் நின்று நடைபெற்றதை கண்ட பலரில் பல பரிமாணங்களை கொண்ட தமிழ்கவி அவர்களும் ஒருவர். போராளி, குடும்பத் தலைவி, எழுத்தாளர் என பல பரிமாணங்களை கொண்ட அவர் அண்மையில் இறுதிகட்ட போர் குறித்து புத்தகம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அவருடன் பேசினார் சீவகன்.
போராட்டம் என்பது முடிவடைந்து போனதாக எதுவும் சொல்ல முடியும். தீர்வு காணப்படாத எதுவும் முடிவடைந்ததாக நாங்கள் கருத முடியாது. தேசிய தலைவர் சொன்னது போல நான் சொல்றதுன்னு சொன்னா போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டம் மாறாது. இப்ப இது இன்னொரு வடிவத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றதான் என்னுடைய அபிப்பிராயம். கடந்த காலத்துல நாங்கள் நிறைய போன நடந்து சென்ற பாதை வந்து வேறையா இருக்கலாம், சில வேளையிலே அதுல நன்மை இருக்கலாம், தீமையிடம் இருக்கலாம், அராஜகம் இருக்கலாம், அமைதி இருக்கலாம். சில வேளையிலே அதால சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம், சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எப்படி இந்த போராட்டம் என்பது முடிவடைந்து விட்டது என்று சொல்றதுக்கு நாங்கள் தீர்வு காணப்பட்டிருந்த முடிவடைந்து விட்டது என்று சொல்லலாம்.
இந்த போராட்டம் இனி எப்படி போக வேண்டும் என்று நீங்க பாக்கின்றீர்கள்?
அந்த ஊர் முரண்பாடுகள் எப்படி களையப்பட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களை வழிகாட்டிகளூடாக அறிஞ்சு கொண்டு நாங்கள் எங்களுக்கு உரிய புதிய பாதையை வகுத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய உரிமையோட வந்துவிட்டு வேணுமே ஒழிய அதற்கு என்ன பொறுத்தவரையில ஆயுத போராட்டம் தான் முடிவெண்டும் சொல்ல முடியாது. இப்ப உள்ள நிலைமையில வந்து எங்களுடைய சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கு, மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தன்னுடைய வயிற்றுக்கே தன்னுடைய சாப்பாட்டுக்கே பிரச்சனைப்பட வேண்டிய ஒரு நிலைமையில நிக்கிற ஒரு சமுதாயம் எப்படி தேசியத்தை பத்தியோ போராட்டத்தை பத்தியோ நினைக்க முடியும்? அது வேணும்னா வெளியில இருந்து சலைக்கிறவர்களுக்கு வசதியானதாக இருக்கும். ஆனால் எங்களோட மண்ணில இப்ப உள்ள சூழல்ல நாங்கள் இதை இப்போதும் நினைக்க முடியாது.
விடுதலை புலிகள் சம்பந்தமான விமர்சனங்களை வைக்கப்படுபவர்களால் முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதனுடைய தலைவர், அந்த தலைவருடைய அரசியல் மற்றும் அவருடைய பார்வை, அவர் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இந்த போராட்டத்தில் தோல்விக்கு முக்கிய காரணமாகிவிட்டது என்று கூட விமர்சனங்கள் இருக்கின்றது.
நிச்சயமாக இல்ல, நிச்சயமாக இல்ல. ஒரு கொள்கை பெற்றுள்ள சீரமைப்புள்ள நியாயபூர்வமான ஒரு வேண்டுகோளுக்கு அவருடைய இறுதி வரைக்கும் அவருக்கு அந்த கொள்கையில விளக்கம் இல்ல. வெட்டி அல்லது வீரமரணம் என்ற நிலையில அவர் தன்னுடைய சாதாரணி கொண்டார். இப்ப அவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது அந்த பெயரை கொண்டு தங்களுக்குரிய பணத்திட்டையா இருக்கணுமே ஒழிய அந்த வீரனுக்குரிய ஒரு சமுதாயம் தயார் இல்லாம இருக்கு. ஆனா நாங்கள் அது மறக்க இல்லை. தலைவருடைய கொள்கையோ அல்ல தலைவருடைய வலைவர்களோ தலைவருடைய போக்கோ பிழையாக இருந்திருந்தால் 30 ஆண்டுகளும் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு எதிரிய கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்தது நான் அறிந்த அளவில் வந்து உள்ளூர் அன்பார்கள் காட்டி கொடுப்பதற்கூடாக இந்த போராட்டம் வீழ்ச்சி அடைஞ்சது. அடுத்தது சர்வதேச ரீதியாக மற்ற பிராந்தியங்களினுடைய பிராந்திய நலன்கள் உட்கொள்ளப்படுகிறதுக்காகவும் இந்த போராட்டம் ஒரு வீழ்ச்சியிட வேண்டிய ஒரு நிலையத்தை ஒழிய பிற்காலத்துல மக்களையே கவசமாக கொண்டு நடத்தப்பட்ட போராட்டம், மக்களை கவசம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு காலகட்டத்துல மக்களை கைவிட்டுட்டு, மக்களை கைவிட்டதுதான் இந்த போராட்டத்துக்கு உள்முரண்பாடுகளுக்கு அடுத்தபடியா இருந்த பெரிய முரண்பாடு மக்கள் கைவிடப்பட்டது.
நீங்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுது சகோதர இயக்கங்களின் ஒழிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாத்திலும் கூட விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட அனுமதி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவற்றையெல்லாம் சரி என்று சொல்லுகிறீர்களா?
நாங்களும் சொல்லுவோம் அப்படித்தான், அன்பாளுக்கு ஒண்ணும் தெரியாது, அன்பாளுக்கு தெரிஞ்ச அமைப்பு போரும் அந்த தமிழ்ல எல்லா பொருள்கள் எல்லாம் பிராபிக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், ஒரு வீட்டிலே 5 பிள்ளைய வச்சிருக்கிறவனுக்கு 5 பிள்ளையும் அந்த கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது. அவருடைய கட்டுக்கு கீழே நின்றவர்கள் தங்களுக்குள்ளே சொத்து சேகரிப்பு அல்லது தங்களுடைய சுய வாழ்வினுடைய மேன்மை இதுகள் கருதி அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை காத்துல பிறக்கப்பட்டார்கள். ஒழிய நான் இன்றையும் சொல்ல மாட்டேன் தலைவருடைய வழிபுலையே.
இன்னொரு விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு பிரச்சனை.
நிச்சயமாக தலைவர் உயிரோட இல்ல, தலைவர் உயிரோட இருக்கிறார் என்று சொல்லுவோம் இல்ல இல்லையென்றோ வாதிடுறவர்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன். இன்றைக்கு வெளிநாடுகள இப்படி லட்சக்கணக்கான மக்கள் போய் சேர்ந்ததுக்கும் இந்த போராட்டம் தான் காரணம். இன்றும் அந்த போராட்டத்தை சாட்டி போராட்டத்துக்கு நிதி திரட்டுகிறோம் என்ற பெயரில் ஏராளமான நிதியை திரட்டி தங்களை வளப்படுத்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அந்த வளத்தை தொடர்ச்சியா போராட்டத்துக்கான நிதியை திரட்டுறோம் அல்லது போராட்டத்தை பற்றி கலைக்கிறதுக்கான வளத்தை திரட்டுறோம் என்று சொல்லி அங்க பணம் திரட்டுறவர்களுக்கு இது ஒரு ஊக்கமா. அவ்வளவுதான், தலைவர் அங்க இல்ல, தலைவர் இல்லை. தலைவர் வெட்டி அல்லது வீரமரணம் அடை என்று சொல்லி ஊசம் போட்டாரோ அதே போல அவர் வீரமரணத்தை தழுவி கொண்டார்.
இலங்கை போரில் இறுதி வரை களத்தில் நின்ற எழுத்தாளர், தமிழ் கவி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிக்க பிரிட்டன் முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு கொள்கையின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ரிச்சர்ட் ஆட்டோவே கூறியுள்ளார். அவர் பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்களை தமிழில் தருகின்றார் எல்ஆர் ஜெகதீசன்.
Since the conflict in Sri Lanka, there has been continued human rights abuses, and the Foreign Office has quite rightly made them a country of concern.
இலங்கையில் மோதல் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. எனவேதான் எமது வெளியுறவு அமைச்சகம் இலங்கை கவலைக்குரிய ஒரு நாடு என்று சரியாக கணித்திருக்கிறது. அங்கு இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க சர்வதேச அமைப்பு ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. ஆனால் இலங்கை அரசோ தற்பொழுது சர்வதேச விசாரணைக்கான அழைப்பை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்கிறது. விசாரணை நடத்த உள்ளவர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதில்லை என்றும், அந்த விசாரணையின் முன்பு சாட்சி சொல்பவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்றெல்லாம் இலங்கை அரசு எச்சரிக்கிறது. அதன் விளைவாகவே இலங்கை மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம் என்றார் பிரிட்டிஷ் வெளியுறவு கொள்கை நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ரிச்சர்ட் அட்டாவே. அவரிடம் பொருளாதார தடைகள் என்று நீங்கள் குறிப்பாக எதை கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது,
Yes, there is what is known as a generalized scheme of preferences, which basically gives Sri Lanka access to EU markets on very preferential
terms. ஆமாம், பொதுவான சலுகைகள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அதன்படி ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் இலங்கைக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படாத சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. இலங்கைக்கு அளிக்கப்படும் அந்த சலுகைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். இதன் மூலம் இலங்கைக்கு கடும் நிதி பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதன் மூலம் இலங்கை அரசு தன்னுடைய கவனத்தை இதில் செலுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார் ரிச்சர்ட் அட்டாவே. அதே சமயம் பிரிட்டிஷ் அரசும் பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சகமும் உங்களின் இந்த பரிந்துரையை ஏற்று நடக்க வேண்டும் என்பதில்லையே என்று அவரிடம் பிபிசி சார்பில் கேட்கப்பட்ட போது,
No, this is a report to Parliament, but I know the British government takes human rights very seriously.
இல்லை, எங்களின் பரிந்துரை என்பது நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசு மனித உரிமைகள் விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கருதுகிறது. எனவே எங்களின் இந்த பரிந்துரைகளை பிரிட்டிஷ் அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளும் என்றே நாங்கள் நினைக்கிறோம் என்றார் ரிச்சர்ட் ஆட்டாவே. அதே சமயம் இந்த பரிந்துரைகள் எதுவும் உடனடியாக நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லைதானே என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது,
But they're not in the short term, because they are, after all, EU sanctions. But I would like to see the British government campaigning inside.
இவையெல்லாம் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய தடைகள். எனவே இது நடைமுறைக்கு வருவதற்கு நாட்கள் பிடிக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிரிட்டிஷ் அரசு இந்த சலுகைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம் என்றார் ரிச்சர்ட் அட்டாவே. இலங்கைக்கு எதிராக இந்த மாதிரி கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பதில் பிரிட்டன் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது போல் தெரிகிறதே. நீங்களே உங்கள் அறிக்கையில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த நிலைப்பாட்டை விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறீர்களே என்று கேட்டபோது,
Inside the Commonwealth, there is a bit of hesitation here. Then we hope we can persuade India to toughen up.
ஆமாம், காமன்வெல்த் நாடுகளுக்குள் ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவிடம் ஒரு இணக்கப்பாட்டை இந்த விஷயத்தில் எங்களால் ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது காமன்வெல்த் நாடுகள் மட்டுமல்லவே. இந்த யோசனைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அமைச்சர்கள் மட்டத்தில் வைக்கப்பட்டால் அவை தீவிரமாக பரிசீலிக்கப்படும் என்றே நாங்கள் நம்புகிறோம் என்றார் பிரிட்டிஷ் வெளியுறவுக் கொள்கையின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ரிச்சர்ட் அட்டாவே.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். அடுத்து கிரிக்கெட் தொடர்பான ஓரிரு தகவல்கள். இந்தியன் பிரீமியர் லீகில் ஒரு அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மேலும் எந்தவிதமான விசாரணைகளும் இன்றி அந்த போட்டிகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று கருத்து வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மேலும் எவ்வித விசாரணையும் இன்றி உடனடியாக நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து வெளியிட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஒரு நிர்வாகியான குருநாத் மெய்யப்பன் சூதாட்டத்தில் ஈடுபட்டார் என நீதிபதி முட்கல் தலைமையிலான குழு கண்டறிந்ததை அடுத்தே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இக்கருத்தை இன்று வியாழனன்று வெளியிட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை உள்ளடக்காமல் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதியதாக தேர்ந்தெடுக்கும் அந்த குழு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அப்போது வலியுறுத்தியது. வழக்கு விசாரணை நடைபெறும் போது நீதிமன்ற இருந்த சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கூடுதல் விவரங்கள் கேட்டேன்.
நீதிபதி முதல் கமிட்டி குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நீதிபதிகள் பிசிசிஐ வழக்கறிஞரிடம் கேட்டனர். அதற்கு பிசிசிஐ வழக்கறிஞர் பிசிசிஐ விதிமுறைகளில் டிசிப்ளினரி குழு உள்ளது, அந்த குழுவின் பரிந்துரையில் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுப்போம் என்று தெரிவித்தார். அப்பொழுது ஏற்கனவே சீனிவாசன் மற்றவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் இதே பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க முடியுமா, வேறு ஒரு குழுவை அமைத்து நடவடிக்கை எடுக்கலாமா, அல்லது இப்பொழுது முட்கல் கமிட்டி அறிக்கை கொடுத்துள்ளது, அந்த அறிக்கையின் அடிப்படையில் முட்கல் குழுவே என்ன விதமான தண்டனை பெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்பதை முன்பில் குழுவே தீர்மானிக்கலாமா என்று கோரினார்கள். இரண்டாவது சஜஷன் என்னவென்றால், நீங்கள் பிசிசிஐ தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் தற்பொழுது சீனிவாசன் மற்ற அனைவர்களும் மீண்டும் அந்த பிசிசிஐ தலைவர் போட்டிக்கோ அல்லது மற்ற பதவிகளுக்கோ அவர்கள் போட்டியிட முடியாது. புதிதாக பொறுப்பேற்பவர்கள் அவர்களிடம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்கள் நடவடிக்கை தான் நியாயமாக இருக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இது கோர்ட்டின் தீர்ப்பு ஆகாது. கோர்ட்டு இன்று என்ன நடந்ததோ அந்த விசாரணையின் அடிப்படையில் சில யோசனைகளை முன்வைத்துள்ளது
என்றார் சட்டத்துறை செய்தியாளர் ஜே வெங்கடேசன். இன்றைய விசாரணையின் போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசன் தொடர்பாக பல்தரப்பட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். குறிப்பாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்குமாறு உச்சநீதிமன்றத்தால் பணிக்கப்பட்ட என் ஸ்ரீனிவாசன், அணியின் வர்த்தக நலன் மற்றும் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் பதவி இரண்டையும் எப்படி ஒன்றாக மேற்கொள்ள முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்தோடு இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் தொடர்புடைய விவகாரம் வாரங்களிலும் விளக்கங்கள் கோரப்பட்டன. முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வது தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து ஸ்ரீனிவாசன் தரப்பு விளக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் 1 அன்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே இரு தினங்களுக்கு முன்னர் ஒரு போட்டியின் பொழுது பந்து வீச்சில் காயமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் பிலிப் ஹியூக்ஸ் மரணமடைந்துள்ளார். இது கிரிக்கெட் விளையாட்டில் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. சில பிபிசி விவரங்களுடன் தமிழில் சாதாத்.
160 கிராம் எடை இருக்கின்ற ஒரு அழுத்தமான கிரிக்கெட் பந்து மணிக்கு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் என்ற கடுமையான வேகத்தில் வந்து ஹெல்மெட்டாலோ அல்லது உடலின் எலும்பு அமைப்பினாலோ பாதுகாக்கப்படாத ஒரு இடத்தில் வந்து தாக்கியது பிரகாசமான இளம் வீரர் பிலிப் ஹியூஸின் உயிரையும் அவரது கிரிக்கெட் வாழ்க்கையையும் அஸ்தமிக்க செய்துவிட்டது. கிரிக்கெட் உபகரணங்களில் பாதுகாப்பு சம்பந்தமான வடிவமைப்புகளில் முன்னேற்றம் காணப்பட்டு வந்திருக்கவே செய்கிறது என்றாலும் பிடரியை முழுதாக பாதுகாக்கும் விதமான ஹெல்மெட்டுகள் இதுவரை இல்லை என்ற நிலைதான் இருந்து வருகிறது. ஹெல்மெட்டின் வடிவமைப்பில் இன்னும் ஏதாவது செய்து மேலும் அதனை பாதுகாப்பாக வடிவமைக்க முடியும் என்று தான் நம்புவதாய் சிட்னி பல்கலைக்கழகத்தில் கிரிக்கெட் பயோமெக்கானிக்ஸ் துறையின் தலைவராக இருக்கின்ற ரெனே பெர்னாண்டஸ் கூறுகின்றார். பிடரியில் ஹெல்மெட்டுக்கு கீழே வரக்கூடிய தலைப்பகுதியையும் பாதுகாப்பதென்பது சாத்தியமே என்று இவர் தெரிவிக்கிறார். ஹெல்மெட்டுக்கு கீழே இருக்கும் பகுதிகளை மறைப்பது மாதிரியான தொப்பி ஒன்றை ஆட்டக்காரர்கள் அணிந்து கொள்ளச் செய்யலாம் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்படுகிறது. பந்து வந்து அடிக்கும்போது அதன் தாக்கத்தில் 50-70% வரையிலான சக்தியை உடலுக்கு அனுப்பாமல் தடுக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இந்த தொப்பியை உருவாக்க முடியும் என்றும் இப்படியான தொப்பியை அணிவதால் ஆட்டக்காரரின் அசைவுகளில் எவ்விதமான தடையும் ஏற்படாது என்றும் ஆய்வு ஒன்று காட்டியிருக்கிறது. ஹெல்மெட் அணிந்திருந்த போதும் தலையில் பந்து அடித்து வீரர்கள் காயம்பட்டிருந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட 35 வீடியோ படங்களை வைத்து லஃப்ப்ரோ மற்றும் கார்டிஃப் மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒரு ஆய்வை நடத்தியிருந்தன. நிறைய தடவைகளில் ஹெல்மெட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கம்பி வலையில்தான் பந்து படுகிறது. சில நேரங்களிலே ஹெல்மெட்டுக்கும் கம்பிக்கும் நடுவில் இருக்கின்ற இடுக்கில் பந்து புகுந்து காயத்தை ஏற்படுத்துகிறது. அது மாதிரியான நேரங்களில் வெட்டுக்காயம், எலும்பு தெரிப்பு, கன்னிப்போதல் போன்ற காயங்கள் தான் ஏற்படுகின்றன. பின்னந்தலையில் ஹெல்மெட்டுக்கு கீழே பிடரியில் அடிபடுவது என்பது மிகவும் அரிதுதான்.
இந்தியாவின் பதுவானில் இடம்பெற்ற 2 பெண்களின் மரணம் தற்கொலை என்று இப்பொழுது சிபிஐயால் கூறப்படுகிறது. இது குறித்து சங்கீதா.
உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பதாயுன் மாவட்டத்தில் கடந்த 2 மே இரண்டு இளம் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு பின் கொலை செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்ததை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. ஆனால் அச்சம்பவத்தில் அந்த 2 பெண்களும் கொலை செய்யப்படவில்லை, மாறாக தற்கொலை செய்து கொண்டதாக சிபிஐ இன்று தெரிவித்துள்ளது. இதை அந்நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார். சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த அந்த 14 மற்றும் 15 வயது பெண்கள் தமது வீடுகளில் கழிப்பறை இல்லாத காரணத்தினால் இயற்கை உபாதைகளுக்கு வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை. அடுத்த நாள் அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பிலான சிபிஐ விசாரணை குறித்து பிபிசியிடம் பேசிய சிபிஐ அதிகாரி கஞ்சன் பிரசாத்,
குச் கிளாசிக்கல் சைன்ஸ் ஹோத்தே ஹேன் ஜோ சுசைடல் ஹேங்கிங் மே ஹோத்தே ஹேன் வோ இஸ்மே பிரசன்ட் தே.
தூக்கிலிடும் சம்பவங்களில் சில அடையாளங்கள் உண்டு. மருத்துவ தடயவியல் சோதனைகளின் முடிவுகள் இந்த சம்பவத்தை ஒரு தற்கொலை என்று நிரூபிக்கின்றது. அவர்களது நாக்கு வெளியே இருந்தது. அவர்களின் அந்தரங்க உடைகளில் இருந்த அடையாளங்கள், அவர்கள் தங்களின் துப்பட்டாவில் தொங்கியிருந்தது, இது போன்ற பல அடையாளங்கள் இந்த சம்பவம் ஒரு தற்கொலை சம்பவம் என்று நிரூபித்துள்ளது என்றார் சிபிஐ அதிகாரி கஞ்சன் பிரசாத். இதனிடையே சிபிஐயின் இந்த முடிவுக்கு அந்த பெண்களின் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் இந்த சோதனை முடிவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிபிஐயின் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பில் பிபிசியிடம் கருத்து தெரிவித்துள்ள பெண்கள் ஆர்வலரான வாசுகி உமானாத், இது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் அதற்கான முழுமையான காரணம் கண்டறியப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
ஆரம்பத்துல வந்து இந்த இறந்த சடலங்களை பிரேத பரிசோதனை செய்யும் போது முதல்ல கொடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கைங்கிறது வந்து இந்த 2 பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் அந்த அறிக்கை வந்திருக்கு. அப்போ எந்த அடிப்படையில அந்த அறிக்கை வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு, ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 2 இளம் பெண்கள் இறந்து போகிறார்கள், அது தற்கொலையா கூட இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை வந்து பாலியல் வல்லுறவு நடக்கலைன்னா கூட, பாலியல் வல்லுறவு நடக்க கூடும் அப்படிங்கிற பயமாக இருக்கலாம், வேற ஏதாவது அச்சுறுத்தலா இருக்கலாம். ஆனா இதுல மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு புகார் வரும்போது உள்ளூர் போலீஸோட அந்த மெத்தனை போக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்துக்கு காரணமா இருந்திருக்கு. ஆனாலும் குறைஞ்சபட்சம் சிபிஐ மற்ற விஷயங்கள்லாம் சொன்னாலும் உள்ளூர் போலீசினுடைய மெத்தனை போக்குக்காவது நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன்
என்றார் வாசுகி உமாநாத்.
டெல்லியிலிருந்து பிபிசி சங்கீதா வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.